நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் நண்பர்களே. அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு. கேள்விகளுக்கு விடையளிக்க காத்திருக்கிறார் முனைவர் கா. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இன்னைக்கு இந்த மாதத்திற்கான புது அறிவியல் செய்திகள் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் சார்.
மாமிசத்தை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. எப்போவுமே மாமிசம் சாப்பிடும்போது ஒரு குற்ற உணர்வு இருக்கும். குற்ற உணர்வு இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு வந்து இப்படி செய்துட்டோமே அப்படின்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் புலால் உண்ணாதேன்னு சொல்லி திருக்குறள்லேருந்து வள்ளலார் வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு தப்பு செய்கிறோமோ அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. இருந்தாலும் அவங்க இப்போ பரம்பரையாக வீட்டில் குடும்ப பழக்கம்னு ஒன்று இருக்கும். அவங்க எந்த சேர்ந்தா இருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் இருக்குதுங்கிறத பொறுத்து அவங்களுடைய இருக்கும். அப்பா அம்மாவே அந்த செய்துட்டு இருக்கும்போது குழந்தைக்கு அது தெரியறது வாய்ப்பில்லை. ஒரு காலத்தில் தெரிய வரும்பொழுது நம்ம குற்றம் செய்தோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குற்ற உணர்வு ஒருத்தனை வந்து ஒரு பலகீனமாய் அவன் சில காரியங்களை செய்வதற்கு வந்து தகுதி இல்லாதவன் ஆக்கிறது அந்த குற்ற உணர்வு. மற்றவங்க அதே மாதிரி சில பேர் வந்து நான் வெஜிடேரியன் சொல்கிறதுல வந்து பெருமைப்பட்டுக்கிறாங்க. எதுவோ பாவமே செய்யாதவங்க மாதிரி அவங்க ஒரு மனநிலையை அவங்க அடைஞ்சிக்கிறாங்க. அது ஒரு பொய்யான ஒரு தன்னை பற்றிய ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். மற்றதெல்லாம் செய்வதற்கு வந்து சலுகை கொடுக்குற மாதிரி ஆகிடும். நான் வந்து யோக்கியன், அதனால் நான் செய்வதெல்லாம் யோக்கியமானது அப்படின்ற ஒரு நிலையை அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ ரெண்டுமே வேண்டியதில்லை. ஒன்று யோகியத்தனத்தை வந்து பொய்யாகவும் வச்சுக்க வேண்டாம், ஒன்று செய்யாத குற்றத்தை குற்றம் செய்ததாகவும் எடுத்துக்க வேண்டாம். இந்த சமநிலை வருது தான் சமத்துவம்னு பேர். விஞ்ஞான தகவல் என்னென்னா, செயற்கையாக மாமிசம் செய்ய போகிறாங்க. அது எப்படி? ஆடு மாடுகளை கொல்லாமல், கோழியெல்லாம் வேட்டையாடாமல், அதை வந்து வளர்த்து அது தீனி போட்டு கொல்லாமல், தசையை வந்து என்ன நம்ம வந்து சோதனை குழாயிலேயே அல்லது பெரிய பெரிய தொட்டிகளிலே வளர்க்க முடியும். திசு வளர்ப்புங்கிறது வந்து செடி கொடிகளை பொறுத்த வரைக்கும் 1920 நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 1920 முதல்ல வந்து செடியை வந்து சோதனை குழாயில் வளர்க்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ விவசாயத்தில் பார்க்கின்ற எல்லா தாவரங்களுமே இப்போ நம்ம செயற்கையாக வளர்க்க முடியும். மூலிகைகளை கூட செயற்கையாக டெஸ்டிபிள் வளர்க்க முடியும். நம்ம வந்து காட்டில் போய் பறிக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம், எது வேண்டுமானால் நம்ம வேண்டிய அளவுக்கு செடியை கூட வளர்க்க வேண்டாம். அந்த செடியில் எந்த பகுதி வேணுமோ அதை வளர்த்துக்கலாம். அப்படி ஒரு திசு வளர்ப்பு முறையில் இப்போ வந்திருக்கு. உதாரணமாக வேரில் தான் வந்து மருந்து சக்தி இருந்தாக்கா ஒவ்வொருத்தரும் போய் காட்டில் அந்த வேரை பிடுங்கிடுறாங்க. அப்போ செடி வேரோடு எடுத்தோம்னாக்கா அடுத்து மறுபடியும் அந்த செடி வளர்வதற்கு ஒரு அடிப்படை வேணும் இல்லையா? இப்போ வேரோட பிடுங்கிடும்போது அந்த விதையும் போயிடுது, பூவும் போயிடுது, வேரும் போயிடுது. இப்படி நாளடைவில் அந்த செடியே இல்லாமல் போயிடும். நாளைக்கு வர சந்ததிகளை அந்த மூலிகை இல்லாமல் போயிடும்பொழுது அந்த வேரில் இருக்கிற பொருள் தானே உங்களுக்கு வேணும். இப்போ வேரையே நம்ம வளர்க்க முடியும், செடியே வேண்டாங்க. ஒரு தொட்டிக்குள்ளே வேர் மட்டுமே வளரும்படி கூட நம்ம செயற்கையாக செய்ய முடியும். அதுதான் திசு வளர்ப்புடைய ஒரு வெற்றிகரமான ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அது மாதிரி மிருகங்களுடைய தசையை கூட நம்ம வந்து சோதனை குழாயில் வளர்க்க முடியும், உறுப்புகளே வளர்க்க முடியுன்ற நிலையோட வந்துருச்சு. இப்போது ஸ்டெம் செல் தெரப்பியில் வளர்க்கும்பொழுது பார்த்தா காதுக்கு காதும், மூக்குக்கு மூக்கும், இதயத்துக்கு இதயம், நுரையீரல் கல்லீரல், கணையம் போன்றது கூட நம்ம உற்பத்தி பண்ணி இன்சுலினை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து எதிர்காலத்தில் திட்டங்கள்லாம் இருக்குது. இதனால் இது ஒரு அடிப்படை முறையில் ஆட்டுனுடைய இறைச்சியை சோதனை குழாயில் வளர்த்துருக்குறாங்க. அதை கொஞ்சம் பெருமளவில் ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் பாத்திரத்துலையும் வளர்க்க முடியும். வேண்டியதெல்லாம் ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டியது தான். ஒரு தசை வளர்வதற்கு என்னென்ன ஊட்டச்சத்து, மனிதனுக்கு என்ன வேணுமோ அது தான் மிருகமாக சாப்பிடுது. எல்லா உயிரினங்களுக்கும் வேண்டியது கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, கொழுப்பு, ஃபேட்டு, விட்டமின்ஸும், மினரல்ஸ், இந்த 5 பொருள் தான். இந்த முதல் 3 பொருட்களை நம்ம வந்து எப்படி கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம். உப்புகளாக கொடுக்கலாமா அல்லது இயற்கையாகவே பொருளை கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்து ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு திரவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து மாமிசத்தை போட்டோம்னா அந்த மாமிசம் வளர ஆரம்பிக்கும். இதில் ஒரு என்ன சிக்கல் வந்ததுன்னா, கோழியோ அல்லது ஆடோ சும்மா வளருதில்லை, அது ஓடி ஆடி வளருது. தசைகள் வந்து வளரணும்னு சொன்னால் அதுக்கு எக்ஸசைஸ் இருக்கணும். இயல்பாகவே நடக்கிறது, படுக்கிறது, எழுந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உயிரினங்கள் செய்வதனால அந்த தசை வந்து சுருங்கி விஞ்சு சுருங்கி விருந்ததுனால தான் அந்த வளர்ச்சி ஏற்படுது. அப்போ தான் அந்த மாமிசன்றது அந்த பெயரை அது பெறும். குடுவையிலையோ அல்லது வந்து சோதனை குழாயிலையோ நீங்கள் மாமிசம் வளர்த்தோன்னா அந்த எக்ஸசைஸே கிடையாது. அப்போ அதுக்கு அந்த மாமிசத்தினுடைய டெக்ஸ்சர் கிடைக்காமல் போயிடும். அந்த சாப்பிட்றவங்களுக்கு நாக்கில் பட்டால் அது மாமிசம் சாப்பிட்டோன்னு தெரியாது, சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு வந்து எக்ஸசைஸும் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அது மின்சாரத்தை பாய்ச்சினா அது வந்து சுருங்கி விரிஞ்சு அந்த வலுவை பெற்று ஒரு திடகாத்திரமான மாமிசமாக அது மாறியிருக்குது. ஏடியடாக இருக்குது. அதெல்லாம் மடித்து மடித்து தசையாக மாற்றிருக்கிறார்கள். அதை செய்து ஹாம்பர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே மாமிச ஒரு பதார்த்தத்தை செய்து கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்கும்பொழுது எல்லாம் நல்லாயிருக்கு, மாமிசம் மாதிரியே தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. இருந்தாலும் அந்த மாமிசம் சாப்பிட்ட அந்த சுவை, அந்த ஃப்ளேவர் கிடைக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃப்ளேவரையும் அவங்க கொடுப்பார்கள், அந்த மாமிச உணர்வு. அந்த ஃப்ளேவர் வேண்டான்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா, உடம்புக்கு நல்லது, ஆஸ்துமா நோய் இருக்குது, எனக்கு வந்து டியூபர்குலோசிஸ் இருக்குது, எனக்கு மாமிசம் சாப்பிட சொல்கிறாங்க, நான் வந்து பியூர் வெஜிடேரியன், எங்கள் வீட்டில் யாருமே அதை சாப்பிட மாட்டாங்கன்னும் பொழுது அவங்க வந்து அந்த ஃப்ளேவர் இருந்தால் கூட அது குமட்டும், அவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிஸ்கெட் மாதிரியும் கொடுக்கலாம், அது மாமிச பொருட்களாகவும் கொடுக்கலாம், மசாலா தடவை வந்து செய்யலாம். இப்படியாந்து எல்லா விதமான எதிர்கால மாமிச தேவையை மிருகங்களை கொள்ளாமல் பேஸ்டர் லேண்டுன்னு சொல்லி இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய பூமியெல்லாம் ஆடு மாடு வளர்ப்பதற்கே இப்போ வந்து செலவாகிட்டுருக்குது. அந்த ஆடு மாடுகள் வளர்வதனால அதிகமான மீத்தேன் உற்பத்தி ஆகி அது வந்து ஓசோன் ஓட்டையெல்லாம் உண்டாகுதுங்கிறாங்க. கனடா போன்ற நாடுகள், நார்வே, ஸ்வீடன்லாம் வந்து விவசாயத்துக்களை வந்து மேக்சிமம் அவங்க வந்து மாமிசத்துக்கு தான் செலவிடுறாங்க. அந்த மாதிரியான பேஸ்டர் லேண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து காடுகளாக மாற்றி வனத்தினுடைய எண்ணிக்கை அளவை வந்து இப்போ 30% குறைஞ்சி போயிடுச்சு. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டு பரப்பில் 30% வந்து காடு வைத்திருக்கணும். இப்போ நமக்கு வந்து 17-18 தான் இருக்குது. இப்போ 30% நமக்கு தாண்டிட்டோம்னா தான் நம்ம இயற்கையான ஒரு நிலையில் இருக்கிறோன்ற ஒரு அர்த்தத்துக்கு வருது. அதை கொண்டு வரணும்னா இந்த நிலங்களை வந்து ஆடு மாடுகளையும் இதுக்கு வளர்ப்பதற்கு பதிலாக மாமிசத்தை இப்படி உற்பத்தி பண்ணிட்டோம்னா யாருக்கும் அந்த குற்ற உணர்வும் இருக்காது, கொலை செய்கிறோங்கிற எண்ணமும் இருக்காது. ஒரு கன்றை வந்து தாயிலேருந்து பிரிக்கிறதும் இல்லை, அல்லது தாயை கன்றிலேருந்து பிரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாமே வந்து நமக்கு இந்த குற்ற உணர்வு இல்லாமல் வாழ முடியும்ன்ற இந்த டெக்னாலஜி உதவி செய்யும்.
அதாவது மாமிச உணவை வந்து வதை இல்லாமல் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு புது தகவலை நீங்கள் சொன்னீங்க. சரிங்க சார், இப்போ வந்து மாணவர்களுக்கு ஏதாவது எளிய முறையில் ஒரு அறிவியல் பயிற்சிகள் வீட்டில் செய்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பயிற்சிகள் இருக்குதுங்களாங்க சார்? ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸில், இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செய்முறைன்னு வீட்டில் செய்ய சொல்கிறாங்க, எளிய பயிற்சி முறைகள் அதை சொல்லுங்களேன்.
பள்ளிக்கூடங்களில் இப்போ அதிகமாக வருடா வருடம் ஒரு விஞ்ஞான பொருட்காட்சி நடத்துகிறாங்க. விஞ்ஞான பொருட்காட்சி நடத்துறதுங்கிறது 1975-73 சென்னையில் நடக்கும்பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு கழகம் மட்டும்தான் நடத்தும். அங்கே பங்கு பெறுகிறவங்களாம் வந்து நல்ல பாடுபட்டு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் செய்வாங்க. இப்போ இது மலினமாயிட்டு போயிருந்தனால எல்லாருமே ஒரே பொருளை தான் திருப்பி செய்கிறாங்க. எல்லாருமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பொல்யூஷன் சொல்கிறாங்க. யாரும் தீர்வு கொடுக்கறதில்ல. அந்த தீர்வுகள் இருந்தாலும் கூட அது வந்து செய்முறைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கிறது. விஞ்ஞான பொருட்காட்சிகள் மாணவர்கள் செய்யணும்னா அதுக்கு என்ன நோக்கத்துக்கு அந்த பொருட்காட்சி செய்யப்படுதுன்னா விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதை சுலபமாக்கணும், கான்செப்ட்ஸை வந்து புரிஞ்சிக்கணும், கருதுகோள்கள்னு சொல்கிறோம். அந்த கருதுகோள்களை புரிய வைப்பதுக்கு தான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தினுடைய கருதுகோளை புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு அதை நினைவு வைத்துக்க வேண்டியதுன்றது ஒரு சிரமமான காரியமே கிடையாது. புரிதல் வேணும். ஒரு குழந்தைக்கு வந்து 5 x 5 = 10 அப்படிங்கிறது வந்து புரியாமலே அது கற்றுக்குது. அதுக்கப்புறம் என்னென்னமோ முறையில் அதை சொல்லித்தரும். இன்னும் கை நாள் பொறுத்து 5 + 5 = 100 - 90 அப்படின்னு போட்டோம்னா அது திருகிட்டு போயிடுது. ஆனால் சமந்தான் இந்த சமன்பாடில் இடது பக்கம் 5 + 5, வலது பக்கத்தில் சமன்பாட்டுக்கு பக்கத்தில் 100 - 90, ரெண்டுமே பெரிய பெரிய நம்பர் ஆகுது. இங்கே ரெண்டும் சின்ன சின்ன நம்பர், பார்த்த உடனே தெரியுது வந்து சமமே கிடையாது. ஆனால் சமம்னு போட்டிருக்காங்களே எப்படி புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் டீச்சர் இதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்குது. அது வரைக்கும் அது அந்த அறிவின் மேலே வைத்திருக்கிற பேர் ஸ்ரத்தா அப்படின்னு பேர், ஸ்ரத்தை, ஒரு நம்பிக்கை. ஏன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம், எப்படி இருந்தாலும் டீச்சர் சொல்கிறது தப்பாக இருக்காது இல்லை, நமக்கு புரியல அதில் நம்பிக்கை வைக்கிறேன், ஆனால் இது வந்து உண்மைதான் அப்படின்றது தான் நம்பிக்கைன்னு பேருங்க. அது உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியாத பட்சத்திலும் நம்பிக்கைங்கிற தான் மூட நம்பிக்கைன்னு பேருங்க. சேர்க்காக இல்லை கொசு ஒன்று. அதனால் எதையும் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மறக்கிறது இல்லை, புரிந்த பிறகு அது வந்து அறிவாக மாறிடுது. அறிவு வந்து அழியாது. எது அழிஞ்சு போகுதுன்னா அது அறிவு ஆகாத வரைக்கும் அது அழிவுக்கு இருக்கிறது. விஞ்ஞான அறிவியலை வந்து நம்ம அழியாமல் பாதுகாப்பணும், மனசில் நிற்கணும்னு சொன்னால் அந்த கருத்துக்களை வந்து புரிய வைக்கின்ற சோதனைகளை தான் செய்யணும். ஒரு முறை ஒரு கண்காட்சிக்கு நான் போனேன். வெறும் ஒரு அட்டை, இன்னொரு அட்டை மேலே ஒட்டியிருக்கிறாங்க. மேலே ஓட்டின அட்டையில் வந்து ஓவல் ஷேப்பு நீள்வட்டத்தில் வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் வட்டத்துக்கு ஒரு மையம்தான் இருக்கும், ஆனால் நீள்வட்டத்துக்கு ரெண்டு மையம் இருக்கும். நீள்வட்டத்தில் ரெண்டு நீள் பகுதியில் ஒரு ரெண்டு துருவங்கள் சொல்கிற இல்லையா, ரெண்டு முனைகள், அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ரெண்டு மையங்கள் இருக்கும். ரெண்டு மையங்களை வைத்து, அதாவது ரெண்டு ஆணியை ஒரு பலகையில் அடிச்சுட்டு அதில் ஒரு நூலை வந்து வட்டமாக ரப்பர் பேண்டாக ஒன்று சுற்றி பென்சிலில் போட்டிங்கன்னா நீள்வட்டம் கிடைக்கும். இந்த நீள்வட்டத்தினுடைய மையப்பகுதி எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில கான்செப்ட். ஒரு கோழி உருண்டை உள்ளே போட்டு வைக்கிறாங்க, ஒரு கோழி உருண்டை மேலே அது வந்து இப்போ எங்கே உருட்டி விட்டாலும் அந்த மையத்தில் போய் அது இடிக்கிறத காட்டி அந்த குழந்தை செய்து காமிச்சுது. இப்போ நீள்வட்டம், அதுக்கு ரெண்டு மையங்கள் இருக்குது, அது ஃபோக்கல் பாயிண்ட்டுங்கிறது தான் அந்த மையம் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சுலபமாக வெறும் அட்டை கோழியில் வச்சு சொல்லி அது செய்து காட்டுது. மக்கள் பார்க்க வரவங்களுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதில் வந்து சத்தம் வரலை, வெடிப்பு வரலை, புகை வரலை, பொல்யூஷன் பற்றி எதுவும் பேசலை, இதெல்லாம் ஒரு பரிசுக்குரிய ஒரு கண்டுபிடிப்பா இது வந்து அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துகிறாங்க. உண்மையில் எனக்கு அதுதான் ரொம்ப வியப்பாகவும் ஒரு கடினமான ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை புரிய வைக்கக்கூடிய ஒரு முறையை நான் பார்த்தேன். மாணவர்கள் இது மாதிரி இயல்பியல், வேதியியல், உயிரியல், அதுலேயும் வந்து விலங்கியல், தாவரவியல், அப்புறம் கணினியியல், மின்னணுவியல், இதிலெல்லாம் கான்செப்டுன்னு இருக்கு இல்லையா, அதை புரிய வைப்பதற்கு வேண்டிய மாதிரி பரிசோதனை செய்தோம்னா தான் அது வந்து வெற்றிகரமான அறிவியல் கண்காட்சின்னு நான் நினைக்கிறேங்க. இப்போது எரிமலையெல்லாம் வெடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த எரிமலை வெடிப்பதற்கு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து கூட நம்ம எரிமலை மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கலாம். நமக்கு வேண்டியதெல்லாம் சமையல் சோடா, அதில் கார்பனேட் இருக்குது, அப்புறம் வினிகர். வினிகர் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க, பாத்திரம் துடைக்கிறதுக்கு, கண்ணாடியெல்லாம் துடைக்கிறதுக்கு, சமையலில் கொஞ்சம் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் எடுப்பாங்க, ஒரு காடின்னு சொல்லுவாங்க புளி, அது ஒரு அமிலம், அசிட்டிக் ஆசிட். இது ரெண்டையும் கலந்தாலே உங்களுக்கு எரிமலை மாதிரி புகை விட்டுக்கிட்டு நொப்பு நுறையமாக வெளிவரும். இதை வந்து இந்த அமிலமும் காரமும் வேலை செய்தாக்கா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனை போட்டு காட்டுறது. இந்த எரிமலையை வந்து காட்சியாக காமிச்சு இதனுடைய காரணத்தை நம்ம சொல்லி, சாதாரண பொருள், ஒரு தண்ணி குடிக்கிற ஒரு ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, சோடாலாம் குடிப்பதற்கு ஒரு ஸ்ட்ரா போடுறோம், பிளாஸ்டிக்கில் ஒரு டியூப், இந்த டியூபை வச்சுட்டு உருளைக்கிழங்கு தொலை போட முடியுமா, அது வளைஞ்சிடுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே நம்ம ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை எடுத்து உருளைக்கிழங்கு மேலே குத்தினோம்னா அது உருளைக்கிழங்கு கெட்டியாக இருக்கிறதால போயிடும். ஆனால் இந்த ஸ்ட்ரானுடைய ஒரு முனையை கட்டவரலாலேயோ அல்லது ஆள்காட்டி வரலாலேயோ மூடிக்கிட்டு குத்தி பாருங்கள், ஓட்டை விழும். அது எப்படி இப்போ விழுது அப்படின்னா, நம்ம குத்துறதுக்கு வசதியாக இருக்குங்கிறது ஒரு ஒன்று மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற காற்றை நாம் வந்து நிரப்புகிறோம், அந்த காற்று வந்து வெளியே போகிறனால காற்றும் சேர்ந்து அழுத்தி தொலைக்கு நம்ம உதவி செய்யுது. நம்ம சாதாரண ஸ்ட்ராவை குத்தும் பொழுது காற்று வந்து இன்னொரு ஓட்ட வழியாக வெளியே போயிடுது, அப்போ அந்த பலம் கிடைக்கிறதில்ல. அதை ஒரு முனையை மூடுவதன் மூலம் உள்ளே இருக்கிற காற்றினுடைய அழுத்தத்தையும் பயன்படுத்தி நாம் தொலை போடுவதனால இந்த ஒரு ஃபிசிக்கல் ஒரு லான்னு சொல்லக்கூடிய பௌதிக விதியை நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு இது உதவி செய்யுது. டெக்னாலஜிக்கு இது பயன்படும். நாளைக்கு ஒரு இரும்பு தொலை செய்வதற்கு கூட நம்ம வந்து ஒரு சாதாரண பொருளை பயன்படுத்த முடியும் அறிவியலை பயன்படுத்தினால் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜிக்கு வந்து ஒரு அடிப்படையாக இருக்கிறது தான் இந்த அடிப்படை அறிவியல். அப்போ அடிப்படை அறிவியலை வந்து புரிந்து கொள்வதற்கு பொருட்காட்சிகளை நம்ம பயன்படுத்திக்கணும். மாணவர்கள் வந்து சிந்திக்கக்கூடிய நிலையில் அது கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பங்க. மற்றபடி வேடிக்கை காட்டுவதோ, கதவை திறந்த லைட் பட்டோன்னா கதவை திறக்குது, கை தட்டினா இது முடிக்கும், இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதில் எதுவும் புரிந்து கொள்வதற்கும் அறிவியலை அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு தருவதில்லை.
இல்லை, எளிமையாக புரிய வச்சிங்க சார். அதாவது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக், அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் எவ்வளோ பெரிய இதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422243105 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.